ஹாய், ஹலோ, வணக்கம், குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி தர்ஸ்டே. திஸ் இஸ் ரெடில். யூ ஆர் லிஸ்னிங் டு தமிழ் பிக்ஸ் ஆன் ஆரோவில் ரேடியோ. எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன இன்ஃபர்மேஷன் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன்னா, மனிதர்களால் கட்டப்பட்ட ஒரு அதிசயமான கோவில். இதை பற்றின சில இன்ஃபர்மேஷனை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கம்போடியாவில் இருக்க அங்கோர்வாட் கோவில் 12th century கட்டப்பட்டிருக்கு. 2nd ராஜவர்மன் இந்த கோவிலை கட்டியிருக்காரு. உலகம் முழுக்க சிவனுக்கு பெரிய பெரிய கோவில் கட்டிட்டு இருக்கும்போது விஷ்ணுக்கு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோவிலை கட்டி அப்போவே மாஸ் காட்டியிருக்காரு. உலகத்திலேயே மிகப்பெரிய வழிபாட்டு தலம்ங்கிற ரெக்கார்டை இந்த கோவில் படைச்சிருக்கு. இந்த அங்கோர்வாட் கோவில் பார்த்தீங்கன்னா 400 acres, அதாவது 1.6 kilometers சுற்றளவில் அமைஞ்சிருக்கு. மெருமொழியில் அங்கோர்வாட் கோவில் அப்படின்னா நகரத்து கோவில் அப்படின்னு அர்த்தம். இந்த கோவிலை கம்போடியாவில் இருக்க யசோதபுரத்தில் அமைச்ச சூரியவர்மன் அந்த ஊரையே அவரோட நாட்டோட தலைநகரமாகவே அவர் அறிவித்தார். அந்த கோவிலை தன்னோட மாநில கோவிலாக அறிவித்தார். அங்கேயே எல்லா ட்ரேடிங்கும் பண்ணியிருக்காரு. வழக்கமாக எல்லா கோவிலும் கிழக்கு நோக்கி தான் இருக்கும். ஆனால் இந்த கோவில் மேற்கு நோக்கி கட்டியிருப்பாங்க. அதனாலேயே இதை மன்னர்களோட கல்லறை மாடமாகவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. இந்த கோவிலை கட்டுறதுக்காக 50 kilometers முன்னாடி இருக்க நோம்குலேன் மலையை குடைஞ்சு சாண்ட் ஸ்டோனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு கல்லும் 1500 kilos இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவில் ஆற்றெல்லாம் கடக்கிறதுக்கு படகுகளை வச்சு கொண்டு வந்திருக்காங்க. இந்த கோவிலை கட்டி முடிக்க 3 lakh ஆட்களையும் 6000 யானைகளையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலை கட்டுறதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் யூஸ் பண்ணாமல் மலையை குடைஞ்சி சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க அப்படின்னு அங்கே இருக்க கல்வெட்டில் சொல்கிறாங்க. இந்த கோவில் இருக்க மத்திய கோபுரம் பார்த்திங்கன்னா மெருமலையில் இருக்க 5 சிகரங்களை குறிக்குது. சின்ன கோபுரங்கள்லாம் சந்திரன் பிரம்மனுக்காக கட்டியிருக்காங்க. பெரிய கோபுரங்களை விஷ்ணுக்காக கட்டியிருக்காங்க. இந்த வளாகத்தில் 5 கோவில் இருக்குது. ஒவ்வொரு தூண்லேயும் குடைப்பு சிற்பம் இருக்குது. அதில் நடனத்தை பற்றியும் புராண கதைகளை பற்றியும் சொல்லியிருக்காங்க. சூரியவர்மன் இறந்ததுக்கப்புறம் சம்பாரசர்கள் இந்த கோவிலை கைப்பற்றினாங்க. அப்போது ஆட்சி செஞ்ச 7th ஜெயவர்மன் அந்த கோவிலுக்கு வடக்க இன்னொரு கோவில் கட்டி அந்த ஊரை தலைநகரமாக அறிவித்தார். அதனால் இந்த அங்கோர்வாட் கோவில் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. 13th century ஒரு மிகப்பெரிய மாற்றம் கம்போடியாவில் நடந்துச்சு. இந்த கோவில் புத்தர் கோவிலாக மாறிடுச்சு. இந்த கோவிலை சுற்றி காடுகள்லாம் இருந்ததால் மக்களால் எந்த சேதமும் இந்த கோவிலுக்கு ஏற்படாமல் இருந்திருக்கு. 16th century இந்த கோவில் ரிசர்ச் பண்ணி இந்த கோவிலை பற்றின பெருமையான விஷயங்களை உலகத்துக்கு தெரியப்படுத்தினாங்க. 19th century இந்த கோவிலோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கோவிலை கம்போடியாவோட தேசிய கொடியில் ஒரு பார்ட்டாகவும் இருக்குது. இந்த கோவிலோட ஆச்சரியங்களை தெரிஞ்சுக்கிட்ட யுனெஸ்கோ 1992 பாதுகாக்கப்பட வேண்டிய மரபு சின்னங்கள் லிஸ்டில் இந்த கோவிலை சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நிறைய டூரிஸ்ட்லாம் அங்கே போயிருக்காங்க. இந்த அதிசய கோவிலை பாதுகாக்கணும் அப்படின்னு கம்போடிய அரசு பாதுகாப்பு சட்டமே போட்டிருக்கு. அது கூடவே ஜப்பான் சைனாவும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. ஓகே மக்களே, இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸ்பீடாக கதைக்குள்ளே போகலாமா? லாஸ்ட் எபிசோடில் மாதவியை தவறாக புரிஞ்சிக்கிட்டு அவகிட்ட கோவப்பட்டு இனி உன் முகத்தில் கூட நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிட்டான் கோவலன். அவனோட பிரிவை தாங்க முடியாமல் கோவலனுக்கு ஒரு கடிதம் எழுதி தன்னோட தோழி வசந்தமாளிகிட்ட கொடுத்து அனுப்பினான் மாதவி. அதை வாங்காமல் நாடக மகளிர் பொய்யை மெய்ப்போல் நடிப்பதில் வல்லவள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி கண்ணகியை தேடி போனான் கோவலன். அதே சமயம் கண்ணகிக்கு ஒரு பயங்கரமான கனவு வருது. அதை தன்னோட தோழி தேவந்திக்கிட்ட சொல்கிறா. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு வாங்க தெரிஞ்சுக்கலாம். கண்ணகி சொன்ன கனவை கேட்ட தேவந்தி, அம்மா நீங்கள் வருந்தாதீங்க, காவிரி கடலோடு கலக்கும் இடத்துல 2 குளங்கள் இருக்குது. அதோட பேர் சோமகுண்டம் சூரியகுண்டம். அந்த குளத்தில் நீராடி மன்மத கோவிலை போயிட்டு வழிபடுங்க. அங்கே போயிட்டு வழிபடுறவங்க இம்மையிலையும் மறுமையிலையும் கணவன் கூட சந்தோஷமாக வாழ்வாங்கன்னு சொன்னான் தேவந்தி. இதை கேட்ட கண்ணகி சிரிச்சிட்டு, எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது தேவந்தி அப்படின்னு சொன்னான். அந்த நேரத்தில் தான் கோவலன் அங்கே வந்தான். அவனை பார்த்த தேவந்தி தன்னோட அறைக்கு கிளம்பி போயிட்டா. கோவலன் பிரிவால் வாடியிருந்த கண்ணகியை பார்த்து மனம் வருந்தி, நான் தவறான வழியில் போனதால் முன்னோர்கள் ஈட்டிய பொருள் எல்லாத்தையும் இழந்து வறுமையை அடைஞ்சிட்டேன். இதை நினச்சா எனக்கே அவமானமாக இருக்குது. மாதவிக்கு தர என்கிட்ட பொருள் எதுவும் இல்லைன்னு இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு கண்ணகி நினைச்சா. அதனால் கண்ணகி சிரித்து, இன்னும் என்னோட கால் சிலம்பு தான் இருக்குது, அதை வேணும்னா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே கோவலனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம இங்கே இருக்க வேணாம் கண்ணகி, நம்ம ரெண்டு பேரும் வேறு ஊருக்கு போயிடலாம். அங்கே போயிட்டு உன்னோட சிலம்பை விற்று வர பணத்தை முதலீடாக போட்டு வணிகம் செஞ்சு இழந்த எல்லாத்தையும் மீட்கலாம் கண்ணகி அப்படின்னு கோவலன் சொல்கிறான். இன்றைக்கி இரவே நீ கிளம்பி என் கூட வா, நம்ம மாநகரமான மாமுதிரிக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறான் கோவலன். கண்ணகி கற்புடைய பெண்கிறதால கணவன் சொல்ல தட்டாமல் அவன் கூட மதுரைக்கு போக சம்மதம் தெரிவித்தா. மறுநாள் விடிய காலையில் கண்ணகியும் கோவலனும் யாருக்குமே தெரியாமல் பூம்புகார்லேருந்து புறப்பட்டு மதுரையை நோக்கி நடந்து போனாங்க. வணிகாரசனுக்கு மகளாக பிறந்து மற்றொரு வணிகாரசன் மகனுக்கு மனைவியாக வழி நடந்து பல துன்பங்களை சுமந்துட்டு நடந்துட்டு வந்தா கண்ணகி. அவள் மனநிலையை மாற்ற கோவலன் என்னெல்லாமோ பேசிட்டு வந்தான். பல இடங்களில் நடுவில் தங்கி தங்கி நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்படியே நடந்து போயிட்டே ஸ்ரீரங்கத்தை அடைஞ்சாங்க. அங்கிருந்த சோலையில் சில மகளிர் சமய ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்கிருந்தவங்களில் கவுந்தி அடிகள்ங்கிற ஒரு பெண் துறவி கோவலனையும் கண்ணகியும் வரவேற்றாங்க. அவங்களோட கதையை கேட்டு வருந்தி ஆறுதல் சொன்னாங்க. மறுநாள் அவங்க கூடவே எல்லாரும் மதுரைக்கு புறப்பட்டாங்க. நடந்துட்டே நடுவில் உறையூரில் தங்கினாங்க. திரும்ப மறுநாள் மதுரையை நோக்கி நடந்தாங்க. அப்போது மதிய வேளையில் ஒரு அழகான சோலையில் தங்கி கொஞ்சம் இளைப்பாருனாங்க. அப்போது மறைவன் ஒருத்தன் பாண்டியனை பாராட்டிட்டே வந்துட்டு இருந்தான். அவன் சேர நாட்டவன், அவனோட ஊர் மாங்காடு. வேங்கடத்துக்கு போயிட்டு திருமலையை வழிபட்டுட்டு ஸ்ரீரங்கமுக்கு வந்து அங்கே இருக்க பெருமாளை வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்தான். இங்கே இருக்கும் பாலை நிலத்தை கோம்பலூர் வழியே கடந்து போனால் மூன்று வழிகள் பிரிவதை பார்க்கலாம். அதில் வலப்பக்க வழி பாண்டியனது சிறுமலை வழியாக மதுரைக்கு செல்லும். இடப்பக்க வழியில் காடுகள் பல இருக்கும், அவற்றை கடந்து அழகர் மலை வழியாக மதுரையை அடையலாம். நடு வழியாக செல்வது நல்லது, இருந்தாலும் அங்கு ஒரு தேவதை மாறுவிடமிட்டு வருபவர்களை மயக்கும், அதனால் ஜாக்கிரதையாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்புறமா கோவலன், கண்ணகி, கவுந்தியடிகள் மூணு பேரும் நடு வழியாக போகலாம்னு முடிவு பண்ணி அங்கே கிளம்புனாங்க. போயிட்டே இருக்கும்போது கோவலன், நான் போயிட்டு தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு தனியாக போனான். அப்போது அந்த மறையன் சொன்னது போல அந்த தேவதை வசந்த மாலை வேடத்தில் கோவலன் முன்னாடி தோன்றி மாதவியை பற்றி கோவலன்கிட்ட பேசுச்சு. இது தேவதைன்னு உணர்ந்த கோவலன் மந்திரம் சொல்ல ஆரம்பித்ததும் அங்கேருந்து மறைஞ்சிடுச்சு. அப்புறம் மூணு பேரும் நடந்து போயிட்டே பாலைவன தெய்வம் துர்கா கோவிலை அடைஞ்சாங்க. அப்போ துர்கை அம்மனுக்கு மறவர் பலியிட்டு படைச்சாங்க. அப்போது அங்கே சாமி கும்பிட்டுட்டு இருந்த ஒருத்தி மேலே சாமி ஏறி கண்ணகியை பார்த்து, இவ ஒரு தமிழ் பாவை, கொங்க செல்வி, குடமடையாட்டி, தென் தமிழ் பாவை, தெய்வ கொழுந்து, உலகிற்கு ஒரு மாமணியாக தோன்றிய திருமாமணி அப்படின்னு சொன்னாங்க. இந்த புகழ்ச்சியெல்லாம் கேட்டு வெக்கப்பட்டு தன்னோட கணவன் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டா. அப்புறம் மூணு பேரும் அந்த கோவிலை விட்டு கிளம்பி நடக்க ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்க நீங்கள் நெக்ஸ்ட் எபிசோடு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். யூஆர் லிஸ்னிங் டு தமிழ் எபிக்ஸ் ஆன் ஆரோவில் ரேடியோ. அச்சோ, இந்த எபிசோடை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே வேண்டாம். ஆரோவில் ரேடியோ வெப்சைட்டில் தமிழ் எபிக்ஸ்னு என்னோடய பாட்காஸ்ட் அவைலபிளாக இருக்குது. அங்கே நீங்கள் என்னோடய எல்லா எபிசோடும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். எல்லோரும் சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, கூட இருக்கவங்கள ஹாப்பியாக பத்திரமாக பார்த்துக்கோங்க. இதோட கடையை முட்டை கிளம்புறது நான் உங்கள் இடையில். டடா.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.